ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அன்று முதல் இன்று வரைக்கும் நடத்தி வருகிறவர் அவர் அல்லவா? ஆபிரகாமை தொடக்கியவர், ஆபிரகாமை நடத்தி வந்த அதே ஆண்டவர், அதே வல்லமையோடு, அதே மகிமையோடு ஆண்டவர் எங்களை நடத்தி வந்து கொண்டு இருக்கிறாரே. நன்றி ஐயா. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் கையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார்.
கலங்காத தேவன் பக்கத்தில் இருக்கிறார் அல்லவா, எல்லாம் நேர்த்தியாக்குவார் அவர்.
கலங்காதே, திகையாதே, யமாகவே முடிவு உண்டு.
தொடங்கினவர் அவர், உன்னை முடிவு வரை நடத்தி செல்லவர் அல்லவா?
நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாவேல் முன்னே சமமாக சொல்லுங்க. பெரிய பர்வதமே
எம்மாத்திரம்,
செருபாவேல் முன்னே சமமாகுவா. முத்திரை கோதிரமா தெரிந்து கொண்டாரே, நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, அபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் ராஜாதிராஜன். உன்னத மாணவரை
பாருங்க. ஆண்டவரை பார்த்து என்று சொல்லுங்க. இந்த பாருங்க, உங்களுடைய சமூகம் என்னையும் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் எங்களை கொண்டு போகாதிரும் அன்பர். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போக வேண்டும் ஐயா. தனிப்பட்ட விதத்துல தேவனை பார்த்து சொல் ஆண்டவர, எனக்கு முன்பாக நீர் போகணும் ஆண்டவர், எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் போகணும் ஐயா, இல்லாவிட்டால் நான் போக விரும்பலையப்பா. ஐயா, தேவனுடைய சமூகம் அவனுக்கு முன்பாய் கடந்து செல்லடு. அது சென்றது என்று சொன்னா தைரியமாய் தைரியமானதை பின்பற்றி ஏன் தெரியுமா, அவர் உன்னை கைவிட போறதே கிடையாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிவார், வழிகளை செம்மையாக்கி தருவார், மலைகளை அகற்றி விடுவார், சுமந்த சமுத்திரத்தை பிளந்து விடுவார், யோர்தானை அகற்றி
விடுவார்.
உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக
செல்லட்டுக்குமாண்டவரே,
சமூகம் எங்களை கொண்டு போகாவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக விரும்பலை ஆண்டவரே, போக விரும்பலை ஆண்டவரே. நீரங்கள் பலன், நீரங்கள் தைரியம், நீரங்கள் பலன் ஆண்டவரே, நீரங்கள் கண்மலை ஆண்டவரே.
ஆமாண்டவரே,
எங்கள் எல்லாரும் எங்கள் சமூகத்திலே நாங்களும் படிக்கிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசிரினா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 15வது அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 15வது அதிகாரம் 1ல இருந்து வாசியுங்கள். சங்கீதம் 15வது அதிகாரம் 1ல இருந்து வாசியுங்கள்.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குமா கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் இன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை.
அப்படியே எசேக்கியேல் 18வது அதிகாரம் 5ல் இருந்து 9 வரையும் வாசிங்கள். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 5ல் இருந்து 9 வரை.
ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தை நீதியை செய்து மலகனின் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடே சேராமலும் ஒருவனையும் ஒரு காலம் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதத்திலே நாங்கள் பார்த்த வார்த்தைகளுக்கும் எசேக்கியாவிலே நாங்கள் பார்த்த வார்த்தைகளுக்கும் பெரிய தூரம் கிடையாது. அவன் நீதிமானாய் இருப்பான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 15வது அதிகாரம் சங்கீதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ண முடியும், யார் தேவனுடைய சமூகத்திலே நிற்க முடியும், யார் தேவனண்டையில் வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி கேட்கிற கேள்விக்கு பின்னாலே காரியங்கள், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். நம்ம எல்லாரும் எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் என்ன, தேவனோடு நாம் வாசம் பண்ண வேண்டும், தேவனோடு நாங்கள் உறவாட வேண்டும், தேவனோடு நாம் பேச வேண்டும், தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்க வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் விரும்புகிறது என்ன தெரியுமா, தேவனை எப்படியாவது நான் காண வேண்டும், தேவனோடு நான் பேச வேண்டும். மோசே தேவனை கண்டபொழுது அவருடைய முகமெல்லாம் பிரகாசித்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முகத்தை பார்த்தவர்கள் மோசே இந்த முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியும், யார் அவருடைய பர்வதத்தில் ஏற முடியும், யார் அவரோடு நின்று நிற்க முடியும் என்று சொல்லி சொன்னா 2வது வசனத்தை வாசிங்கள்.
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான்.
முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் உத்தம புருஷனாய் இருக்க வேண்டும். தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு பேசுவதற்கு, தேவனை கண்டுகொள்வதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அவன் உத்தம புருஷனாய் இருக்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வருகிறது மாத்திரம் போதாது, நாம் நற்காரியங்களை செய்வது மாத்திரம் போதாது, நான் நல்வன் நல்லவர்கள் என்று சொல்லி பேரெடுப்பது மாத்திரம் போதாது, நாம் எப்படி இருக்க வேண்டும்? உத்தமர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எங்களை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்டால், நாம் உத்தமர்களா? தேவனை சந்திப்பதற்கு, தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு உறவாடுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த உத்தமம் என்னிடத்திலே இருக்கிறதா என்று சொல்லி, வேதத்திலே பல ஊழியர்கள் அல்லாவிட்டால் தேவ மனுஷர்களை ஆண்டவர் பெருமையாக பேசி இருக்கிறார். அதை செய்ய முடியாதது ஒன்று அல்ல, உத்தமர்களாக வாழ முடியாதது என்று சொல்வதற்கு அல்ல, வாழ முடியும். நாம் வாழுகிறோமா என்பதே கேள்வி. கட்டாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும் ஆண்டவரே? யார்? நானா? நானா ஆண்டவரே? நானா ஆண்டவரே? நானா ஆண்டவரே? ஆதியாகமம் 6:9 திவாசியங்கள் 6:9.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
5 இருந்து வாசியுங்கள்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய
6
மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெரியனதென்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், உறும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நீக்கிரவம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்.
நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான். அதற்கு மேலாக அவன் உத்தமனாய் இருந்தான். நீதிமான் என்ற வார்த்தைக்கு மேலாக உத்தமன் என்ற வார்த்தையை போடுகிறார்கள். அதற்கு மேலாக ஒரு வார்த்தை இருக்கிறது, என்ன தெரியுமா? சன்மார்க்கன். நோவாவுடைய காலத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் பாவிகள். அவர்கள் வாழ்ந்த விதங்கள் எல்லாம் சகிக்க முடியாதவை. ஆனாலும் அவன் உத்தமனாயிருந்தான், அவன் நீதிமானாயிருந்தான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த ஜனத்தை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டாரா? ஜனங்கள் அவருடைய இருதயத்துக்கு விசனத்தை கொடுத்தார்கள். அவர் கேள்வி கேட்கவா, இன்றைக்கு என் நிமித்தம் என் ஆண்டவர் விசனப்படுகிறாரா? அல்லாவிட்டா மனஸ்தாபப்படுகிறாரா? ஏன் நான் இவர்களை உருவாக்கினேன் என்று சொல்லி. அல்லாவிட்டால் இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் என்னோடு வாசம் பண்ண துடிக்கிற ஒரு மனுஷன், இவன் என்னை நேசிக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை குறித்து என்னை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் தெளிக்கிறோமா? அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவர் அப்படி, அவர் அப்படி, அதனால நானும் இப்படி. நோவாவின் காலத்தில் இருந்த எல்லாருக்கும் அவன் நீதிமானாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தானே. உத்தமனாய் நடக்கிற மனுஷன் தேவனோடு வாசம் பண்ண முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும், தேவனுடைய ஆலயத்தில் தங்க முடியும். ஆதியாகமம் 17:1 வாசிங்கள்.
ஆபிரகாம் 99 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு,
வாசிங்க,
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்பற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும்.
ஆபிரகாம் என்னப்படும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் நமக்கு தரிசனமாகி சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு என்ன? இன்றைக்கு ஆச்சரியமான தரிசனங்கள், தரிசனங்கள் தவறல்ல. ஆனால் தேவன் 99 வருஷ காலமாக தேவனோடு நடந்த ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரையா. 99 வருஷ காலங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபாசியம் நாம வரல. ஆனா ஆபிரகாம் என்ற தேவ மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட, அப்பதான் நீ என்னோடு வாசம் பண்ண முடியும். உத்தமனாய் நடக்கிற பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் மறுக்க கூடாது. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவனுடைய பெயரையே மாற்றினார். ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே அவருடைய பெயரையே ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு நமக்கு ஆச்சரியமான பெயர்கள் நாம் வைத்திருக்கிறோம். பேருக்கு பாத்திரவான்களாய் வாழுங்க. வழங்கிச்சுதா? ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னாங்க, வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி பெருகணும், நீ உத்தமனா எனக்கு முன்பாக நட. இன்னைக்கு வாக்குத்தத்துகள் நமக்கு ஏராளம், ஆனால் உத்தமத்தை தட்டி பார்த்தால் அங்கு எதுவும் இல்லை. எப்படி தேவனங்களை ஆசீர்வதிப்பது? எப்படி தேவனங்களை நடத்துவது? நம்மட மரண நாட்கள் வரைக்கும் தேவன் எப்படி எங்களோடு வருவது? 99 வயதுல ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உத்தமனாயிருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் வந்து என்னை கேட்டால், எனக்கு நீ உத்தமனாயிருக்கிறாயா? என்னுடைய பதில் என்ன? உங்களுடைய பதில் என்ன? நம்முடைய உத்தமம் எவ்வளவுக்கு இருக்கிறது? வெளிப்படையாக நாம இருக்கிற வண்ணமாக உள்ளான உத்தமம் இருக்கிறதா? உத்தமம் வெளியிலே காண்பிக்க முடியாது. உத்தமத்தை வெளியிலே இந்த பாருங்கள் என்று சொல்லி காண்பிக்க முடியாது. எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிருப்பா. திரளான ஜாதிகளுக்கு உன்னை நான் தகப்பனாக்குவேன். இது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அவனுக்கு சும்மா கொடுக்கப்பட்டு சொல்லி யோசிச்சாதங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட. அதன் அடிப்படையில தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையிலே தேவனங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நாம் உத்தமர்களாய் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உபாகமம் 18:13 வாசிங்கள்.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய்.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ
உத்தமனாய்
இருக்க கடவாய். ஐயா, உன் தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் நட. பரிசுத்தவான், நீதிமான், இவைகள் எல்லாம் சேர்த்து ஒன்றுக்குள்ள போட்டு உத்தமன், அதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா சன்மார்க்கன். யோபு 1:8 வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, தாசனாகிய யோவுன் மேல் கவனம் பட்டாயோ?
அச்சாயோ,
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமானிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
திருப்பி வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோவுன் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
ஐயா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோவுன் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும், அது என்னங்க உத்தமன் சன்மார்க்கன்? உத்தமனுக்கு மேற்பட்டது சன்மார்க்கனாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மீது சாத்தான் சத்திரி தனிப்பட்ட விதத்திலே கவனம் வைப்பான் என்பதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. உத்தம புருஷன் யார் தெரியுமா? யோபு. அதை அப்படியே வைத்துக் கொண்டு 9:10 வாசிங்கள்.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபுதன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது, யோபுடைய மனைவி பார்த்து என்ன தெரியுமா, இது வரைக்கும் ஏயா உத்தமத்தில் நிற்கிறாய், ஏன் இதுவரைக்கும் ஐயா பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் சூழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமம் உடைக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் யோபு என்று தேவனுடைய மனுஷன் தன் உத்தமத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டது, அது பெரிய ஒரு சவாலான காரியமே. ஏன் தெரியுமா, யோபு இழந்தது நம்ம வாழ்க்கையில யாருக்கும் வரல பாருங்க. யோபு நின்று கொண்டு இருக்கிற நிலைமை நம்ம வாழ்க்கையில யாரையும் பாதிக்கல. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் உத்தமம் உள்ளவனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே கொஞ்சம் கூட குறையல பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மோதுகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, ஏதாவது வந்து அடிக்கிற பொழுது நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நாம் பயப்படுகிற பயம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிற கனம் எப்படி இருக்கிறது. இந்த மனைவியை போல பலர் பேசுவார்கள், உன் தேவன் உனக்கு என்ன செய்தார், உன் தேவன் உனக்கு என்னையா செய்தார், தேவனை தேடியும் கண்ணீரில் இருக்கிறியே, தேவனை தேடியும் பிரச்சனையில இருக்கிறியே. சரி, ஆனாலும் உன் உத்தமத்தை விட்டு விடாதே, தேவனுக்கு முன்பாக நீ வாழுகிற அந்த உத்தமத்தை நீ விட்டு விடாதே. மனைவி சொல்லுகிறார். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷியும், தேவன் நமக்கு எதுவும் செய்யல, தேவன் எதுக்கும் எதுவும் செய்யல. இந்த பார், நான் நிக்கிற நிலவை இதுல என்ன வேணும், தூஷியும் தேவனை. அவன் என்ன தெரியுமா சொன்னான், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் அவரிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமோ, தேவனிடத்திலிருந்து நல்லதை மாத்திரம் பெறுவதற்கான தீமையை பெற வேண்டாமோ. அவன் உத்தமத்தை விட்டுக் கொடுக்கல பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுமே கவனம் வட்டாயோ, உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு உலகுறனுமாகி இவனை போல இன்றைக்கு தேவன் என்னை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க சொன்னா என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார் ஐயா இன்னைக்கு என்னை தேவன் பார்த்து, யோ இங்க வா, என்னை குறித்து ஒரு சாட்சி தேவனிடத்திலிருந்து பெற முடிந்தா என்ன சொல்லுவார், உத்தமன் என்று சொல்லுவாரா, உண்மை உள்ளவன் என்று சொல்லுவாரா, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லுவாரா, இவன் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி சொல்லுவாரா. ஆனால் எங்களுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா, நான் தேவனோடு வாசம் பண்ண வேண்டும், நான் தேவனோடு பேச வேண்டும் ஐயா, நான் தேவனுடைய பர்வதத்திலே வாசம் பண்ண வேண்டும் ஐயா. ஆனால் முடிவு பரியந்தம் நாம் உத்தமத்திலே நிற்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் தேவனை பாதிக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், ஒவ்வொரு பதில்களும், ஒவ்வொரு காரியங்களும் தேவனை பாதிக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் எடுக்கிற காரியம் எல்லாம் நம்முடைய சூழ்நிலையை வைத்து எடுக்கிறது, அது தேவனையும் என்னையும் எவ்வளவுத்துக்கு பாதிக்கிறது என்பதை நாம் ஆராய்வது கிடையாது, நாம் ஆராய்வது கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் நன்று விளங்கிக் கொண்டான் பாருங்க. நாம் அநேகர் சொல்லுவோம் இல்லையா, அல்லாவிட்டால் ஜோபும் தன் மனைவியை நினைத்திருக்கலாம் இல்லையா, சொல்லுகிறது சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இல்லையா. அநேக முடிவுகளை நாம் இப்படி எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆனா நீங்கள் இந்த அதிகாரத்தில் முழுத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யோபு பாவம் செய்யல, யோபு தவறில்ல, யோபுக்கும் இந்த காரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தேவன் பிசாசோடு ஒரு காரியத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நான் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து பேச விரும்பினேன், என்ன தெரியும், தேவன் எங்களை எப்படி பாதுகாக்கிறார் சொல்லி, அவர் ஜோபு சுற்றி வேலி அடித்திருந்தார் சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா, அதை குறித்து நான் பேச விரும்பினேன். அடுத்த இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தேவன் எனக்கு தருகிற பொழுது அந்த காரியத்தை குறித்து பேசலாம் இல்லையா. ஆண்டவர் கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார், எல்லாவற்றையும் ஒரு மனுஷனை சுற்றி தேவன் என்னெல்லாம் செய்து வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார், அவன் தனியே நிற்கிறான். ஆனாலும் அவன் உத்தமத்தை விட்டு விலகல்ல. நாம் தேவனை நம்பலாம் பாருங்க, நாம் தேவனை நம்பலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நம்முடைய உத்தமம் எவ்வளவுக்கு இருக்கிறது? தேவனை எல்லாரும் நம்புகிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேவ நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் நம்முடைய உத்தமம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது தேவனை விசனப்படுத்துகிறதா? அது தேவனை விசனப்படுத்துகிறதா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு வருகிற பொழுது இதே சம்பவம், மோசே இவர்களை விட்டுவிடு, நான் இவர்களை அழைத்து விடுகிறேன். நாம் தேவனோடு எப்படி இருக்கிறோம் ஐயா? நம்முடைய உத்தமம் தேவனோடு எப்படி இருக்கிறது? நம்முடைய உண்மை, தேவனுக்குரிய பயம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது? தேவன், நான் எல்லாரும் விரும்புகிறது தேவன் உம்முடைய சமூகத்தில் நான் வாசம் பண்ணணும். இன்னும் 32:11 வாசிங்க.
உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனேசியானான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் ஜோசுவாவும் தவிர
வாசிங்க, தொடர்ந்து 11:32, 11:12 வாசிங்க.
எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று
ஆணையிட்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் தேவனை பின்பற்றவில்லையே, ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் உத்தமர்களாய் தேவனை பின்பற்றினார்கள் ஐயா. இந்த பாருங்க, உங்களை இன்னைக்கு கேட்டா தேவன் உங்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்ன நீங்கள் எடுத்து எடுத்து வைப்பீர்கள். எனக்கு என் பிள்ளைகளுக்கு தேவன் இதை செய்வேன் என்று சொன்னார், என் குடும்பத்துக்கு தேவன் இதை செய்வேன் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய உத்தமம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நம்முடைய உத்தமம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பாக உத்தமமாய் இருப்பதற்கு முன்பதாக தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் இருங்கள். அநேகர் மனுஷர்களையே திருப்திப்படுத்துகிற காலம் இது, மனுஷர்களையே திருப்திப்படுத்துகிற காலம். ஆனால் தேவனுக்கு முன்பாக என்னுடைய உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நம்முடைய உத்தமம் எவ்வளவு எப்படி இருக்கிறது? நம்முடைய சன்மார்க்கம் எப்படி இருக்கிறது? ஆச்சரியம் என்ன தெரியுமா? யோபுவின் மனைவி சரியாய் கண்டுபிடித்திருந்தால் என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் உத்தமனுள்ள மனுஷன். யோபு இருக்க அவன் உத்தம உள்ள ஆளு, கண்டுபிடிச்சு வச்சிருந்தான் பாருங்க. தேவன் சாட்சி கெடுக்கிறார், உன்னுடைய மனைவி சாட்சி கெடுக்கிறார். யார் இந்த மனுஷன்? உத்தமம் உள்ள மனுஷன். ஐயா, இந்த சபையில இருக்கிற ஒரு மனிதன் என்னை பார்த்து சொல்ல முடியுமா ஒரு உத்தம மனுஷன் அப்பா? இவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அவ்வாறு அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் உத்தமன். தேவன் அவனை கைவிட மாட்டார் என்று எனக்கு தெரியும். சொல்ல முடியுமா தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்துவங்களை தேவன் நிறைவேற்றுவார், உங்களுக்கு கூறிய ஆசீர்வாதங்களை தேவன் கொண்டு வருவார், உங்களுக்கு கூறியவர்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உபாமம் 1:36 வாசிங்க.
எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார்.
உத்தமனாய் நடந்து வந்த காலேப், அந்த உத்தமத்தின் ஆவி எங்களை பற்றி பிடிப்பதாக. காலேப்பினுடைய அந்த உத்தமத்தின் ஆவி இருக்கு பாருங்க, அது எங்களுடைய வாழ்க்கையை புதமுடுவதாக. தேவனுக்கு நான் உத்தமனாய் இருக்க வேண்டும், என் ஆண்டவருக்கு நான் எதை செய்தாலும் அதுல உத்தமம் இருக்க வேண்டும். மனுஷர்களுக்காக வேண்டி வாழாதீங்க, மனுஷர்களை திருப்திப்படுத்தாதீங்க, தேவனுக்கு முன்பாக வாழுங்க, தேவனை திருப்திப்படுத்துங்க, தேவனுக்கு முன்பாக உத்தம வாழ்க்கை வாழுங்க, தேவனுக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. நீ நடந்து வந்த தேசங்கள், நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு வாய்க்கு செய்வார், உனக்கு வாய்க்கு செய்வார் ஐயா. ஆனால் ஒன்றே ஒன்று, கர்த்தாவே உன் கூடாரத்தில் யார் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடக்கிற உத்தம புருஷன், உத்தமனாய் நடக்கிற உத்தம புருஷன். நீதிமொழிகள் 28:10 வாசிங்க. நீதிமொழிகள் 28:10.
உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள்.
பாருங்க, உத்தமர்களாக நடக்கிறவர்களை சோதிக்காதீர்கள்,
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான்.
உத்தமர்களோ
நன்மையை சுதந்திரிப்பார்.
உத்தமர்கள் நன்மையை சுதந்திரிப்பது அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் உத்தமர்களை கொலப்பாதீங்க, அல்லாவிட்ட கெடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? அதுல நீங்க விழுவீங்க, அதுல நீங்க விழுவீங்க, அதுல நான் விழுவேன். உங்க உத்தமத்தை நான் கெடுத்தேன் சொல்லி சொன்னா அதுல நான் விழுவேன். தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழுங்க. அப்பொழுது என்ன செய்வீங்க? தேவனுடைய சமூகத்தில் நாம் வாசம். சங்கீதம் 15 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 15.
உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே.
உத்தமனாய் நடந்து அடுத்தது என்ன தெரியுமா?
நீதியை
நடப்பிக்கிற மனுஷன். உபாகமும் 16 அதிகாரம் 20 வசனம்.
நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கு நீதியே பின்பற்றுவாயாக.
நீதியை பின்பற்றுங்க. நீ பிழைத்து தேவன் உனக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நீதியை பின்பற்று. அநியாயத்தை அல்ல, அக்கிரமத்தை அல்ல, தேவ நீதியை, தேவ வார்த்தையை, உண்மையை பின்பற்றுங்க. நீங்க பிழைப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எனக்கு ஆச்சரியமான ஒரு வசனத்தை வாசிக்க நான் விரும்புறேன். பாருங்க, 1 சாமுவேல் 26 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க.
கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உமை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி
பாருங்க. இந்த வசனத்தை என்னுடைய தலை என்ன சிந்திக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் தானே?
கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகனம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாய் இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவாராக.
தாவீது ராஜா சொல்றார், ஐயா தேவன் உன்னை என் கைக்கு ஒப்பு கொடுத்தாலும் உன்னுடைய ஜீவன் எனக்கு நீதியாய் தருகிறது. உன்னுடைய ஜீவன் இன்றைக்கு எனக்கு எப்படி நீதியாய் தருகிறதோ அப்படி என்னுடைய ஜீவனும் தேவனுடைய கண்ணுக்கு நீதியாய் தெரியும். என்ன ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, சவுல் ராஜா தாவீதுக்கு அநியாயம் செய்த ஒரு மனுஷன், அக்கிரமம் செய்கிற ஒரு மனுஷன், அல்லாவிட்டால் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரிந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனை பார்த்து தாவீது ராஜா என்ன தெரியும்? உம்முடைய ஜீவனை தேவனின் கைக்கு ஒப்புக் கொடுத்தாலும் அது நீதியாக உண்மை வாழ வைப்பது, உண்மை விட்டு விடுகிறது எனக்கு நீதியாக தருகிறது. அதே போல என்னுடைய ஜீவனும் தேவனுடைய கண்ணிலே நீதியாக தெரியும் என்று சொல்லி சொன்னார். இது எப்படிப்பட்ட ஒரு நீதி? இது எப்படிப்பட்ட ஒரு நீதி? நமக்கு விரோதமாக அநியாயம் செய்தவரை, அக்கிரமம் செய்தவரை, தூஷித்தவர்களை, பேசினவர்களை எல்லாரையும் விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுகிறார். அது தாவீதுடைய நீதியாக இருந்தது. இதுல பிரச்சனை, ஆண்டவரே சவுலை ராஜாவிடத்திலே கொடுத்தார், சவுலை தாவீதிடத்திலே கொடுத்தார், நீ இவரை கொல்லலாம், ஆனா விடல. இந்த நீதி எந்த நீதியோடு ஒப்பிட முடியும்? இப்படிப்பட்ட நீதியுள்ள வாழ்வு நம் வாழ்க்கையில இருக்கிறதா? இப்படிப்பட்ட வாழ்வு நம் வாழ்க்கையிலே வந்து கொண்டு எப்படி நாம் இருக்கிறோம்? நீதியிலே நிலை நில்லுங்க. நீதியுள்ள ஒரு வாழ்வு வாழுங்க. நீதியுள்ள ஒரு வாழ்வு வாழுங்க. எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் நீதியாக பேசுங்க. நீதிமொழிகள் 12:28 வாசிங்கள். நீதிமொழிகள் 12:28.
நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை.
நீதியின் பாதையில இருக்கிறது என்ன தெரியுமா? ஜீவனையா, வாழ்வு இருக்கிறது. நீதியுள்ள வாழ்க்கை வாழுங்க. எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் நீதியை பேச கற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற விதத்திலே, தகுந்த விதத்திலே காரியங்களை பேசாதிருங்கள். நீதியை நீதியாக பேசுங்கள். ஏன் தெரியுமா? அவன்தான் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ண முடியும், தேவனுடைய சமூகத்திலே நிற்க முடியும். வேற யாரும் தேவ சமூகத்திலே நிற்க முடியாது. உத்தமனாய் நடக்கிற உத்தம புருஷன், நீதியிலே நிலை கொண்டிருக்கிற நீதிமான், அவன் மாத்திரம் தேவனுடைய சமூகத்திலே நிலை நிற்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம நல்ல காரியம் செய்யலாம், நல்லவற்றை பேசலாம், ஆனால் நீதியை பேசாவிட்டால் அதில் பிரயோசனம் இல்லை. மற்றவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி என்ன வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒருவேளை தாவினுடைய சேர்ந்திருந்த தலைவர்கள் அல்லாவிட்டால் அவனோடு சேர்ந்திருந்தவர்கள் பார்த்து இதை குறித்து என்ன யோசித்தார்களோ எனக்கு தெரியாது. என்ன இது, அதை நீதி என்று சொல்லுகிறாரே. உன்னுடைய நீதி என்னுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? எடுத்து வைத்துப்பா. உன்னுடைய நீதி என்னுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நாம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற வாழ்வு அந்த நீதியிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வாசம் பண்ண முடியுமா? வாசம் பண்ண முடியுமா? ஆலயத்துக்கு வருகிறோம், அது சரி, ஆனால் தேவனோடு நாம் வாசம் பண்ண முடியுமா? நம்முடைய நீதியை எடுத்து பாருங்க, நம்முடைய உத்தமத்தை எடுத்து பாருங்க எப்படி இருக்கிறது. நீதிமொழிகள் 12:17 வாசிங்க.
சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான்.
சத்திய வாசகன் என்ன செய்வானோ
நீதியை வெளிப்படுத்துவான்.
நீதியை வெளிப்படுத்தின மனதார சத்தியத்தை பேசுகிற மனுஷன் அவன் நீதியை வெளிப்படுத்துவான். மனதார சத்தியத்தை பேசுங்க, அப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் வாசம் பண்ண முடியும். நம்முடைய இருதயம் முழுவதும் தேவ வார்த்தையினால் நிறைங்க, தேவ வசனத்தினால் நிறைங்க. பேசுகிறதெல்லாம் சத்திய வசனமாக மாறட்டும். திருப்பி வாசிங்க அந்த வார்த்தை.
சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான்.
பொய்ச்சாட்சிக்காரன் வஞ்சனையை வெளிப்படுத்துவான். ஐயா, சத்தியத்தை பேசுங்க. எப்பொழுதும் எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் யாருக்கு முன்னாலையும் உத்தமனாயிருங்க, நீதியை கை கொள்ளுங்க, சத்தியத்தை பேசுங்க. அப்பொழுது நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்க முடியும். சந்தர்ப்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற விதத்திலே நாம் பிசகிக் கொள்ளக்கூடாது. என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்ற ரீதியிலே நாம் பேசக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாய், நீதியை நீதியை நீதியாகவும் செய்கிற அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக உத்தம புருஷனாய் இருப்பான். நீதிமொழிகள் 25:23 வாசிங்க. நீதிமொழிகள் 25:23.
வடகாட்டு மலையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் புறப்பிக்கும்.
புறங்கூறுகிற நாவு கோப முகத்தை புறப்பிக்குமா? புறங்கூறாமல் நாம் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த புறங்கூறுகிற காரியம் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது, உண்டாகி இருக்கிறதை நாம் மறக்கவே கூடாது. புறங்கூறுதல் அது பிரச்சனையை உருவாக்கும், அது பிரச்சனையை உருவாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2 Corinthians 12:20 வாசிங்கள். 2 Corinthians 12:20.
ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவளாக காணாமலும், நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்போன ஒன்று, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறல், கோல் சொல்லுதல்,
புறங்கூறுதல். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பார்க்கிற பொழுது நான் எதிர்பார்க்கிற விதமாக நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. புறங்குருளாக அதுல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமோன்னு சொல்லி நான் அந்த விதத்துல யோசிக்கிறேன்னு சொல்லி அவன் பார்க்கிறான். நம்முடைய நாவினால புறங்கூறுகிற காரியங்களே கைவையாருங்கள். அது தேவ பிள்ளைக்கு அழகில்லை, அது தேவ மனுஷனுக்கு அழகில்லை, தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கவும் முடியாது. இந்த நாவு பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாவு பெரிய காரியங்களை செய்யுமா? நாவில எவ்வளவுத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதற்கு மேலாக அது ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாக்கோபு 3 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாக்கை குறித்து ஏராளமாக அதை வாசிங்கள். யாக்கோபு 3:17 வாசிங்க.
என் சகோதரரே, அதிக ஆக்கினே அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம்
சொல் தவற இல்லைன்னு சொன்னா அவன் பூரண புருஷனாக இருப்பான். சொல்லி போட்டு இல்லை என்று சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்லிட்டு பிறகு ஓம் என்று சொல்லக்கூடாது. வாசிங்க தொடர்ந்து.
தேசம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு அவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜெந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனித சுபாவத்தால் அடக்கப்பட்டும் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அது அடங்காத கொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது.
அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது. இந்த பறவைகள் எல்லாம் பழக்கிடலாம், மிருகங்களை பழக்கிடலாம், ஆனா இந்த நாவை எவனாலும் அடக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குரங்குறாதிருங்கள், எந்த காரியத்தையும் யாரிடத்திலையும் போய் சொல்லி அதை நன்மையை பேசுங்கள், நல்லதை நிறைய பேசுங்கள், வழிய வழிய பேசுங்கள். ஆனால் பேசக்கூடாதவர்களை பேசி இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வராத படிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் எழுதுகிறார், கோபமாய் பேசினால் குணத்தை இழந்து விடுவாயா? கோபமாய் பேசாத நீ குணத்தை இழந்து விடுவாய். அதிகமாய் பேசினால் அமைதியை இழந்து விடுவாய். அதிகமாக அளவுக்கு மிஞ்சி பேசாதீங்க. எல்லாருக்கும் பேசுகிறதற்கு அளவு இருக்கிறது. ஆக மீறி எல்லாம் தெரிந்தது போல பேசக்கூடாது. அதிகமாய் பேசினால் அமைதியை இழந்து விடுவாய். வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழந்து விடுவாய். அநேகர் கடகட கடகட கடகடன்னு பேசுவார்கள், கடைசியில் கருப்பொருள் என்னன்றே தெரியாது. வேகமாக பேசக்கூடாது, சிந்தித்து பேசணும், யோசித்து பேசணும். வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழந்து விடுவாய். வெட்டியாய் பேசினால் வேலையை இழந்து விடுவாய். இது ஒருவர் எழுதி எழுதினது. வெட்டியாக பேசுவது ஒன்றும் செய்ய மாட்டார்கள், ஆனால் வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள். அப்படி பேசுவதில் பிரயோசனம் கிடையாது. வெட்டியாய் பேசினால் வேலையை இழந்து விடுவாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழந்து விடுவாய். ஆணவத்தில் பேசுவது, அப்படி பேசுவதில் என்ன நடக்கிறது தெரியுமா? அன்பை இழந்து விடுவோம். ஒருவர் ஒருவருக்கு இடையில இருக்கிற அன்பை, ஐக்கியத்தை நாம் என்ன செய்து விடுவோம்? இழந்து விடுவோம். ஆகையினாலே கவனமுள்ளவர்களாய் இருங்கள், கவனமுள்ளவனாய் இருங்கள். பொய்யாய் பேசினால் பெயரை இழந்து விடுவோம். இதுவரைக்கும் உனக்கு நல்ல பெயர் இருக்குப்பா, இதுவரைக்கும் நீ நல்ல பெயரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒரு பொய் பேசினேன்னு சொல்லிச்சுனால் சாகும் வரைக்கும் நீ பொய்யனாகவே இருப்பாய். சாகும் வரைக்கும் நீ பொய்யனாகவே இருப்பாய். பிரேசர் எடுத்து அழிச்சாலும் அது அழிக்கவே முடியாது. நீ நினைக்கலாம் அது தவறுதலாக நடந்தது, அதை அழிக்கவே முடியாது. பொய்யன் ஒரு தடவை பொய் சொன்னவன் பொய்யனாகவே இருப்பான். ஒரு தடவை நீ பொய் சொன்னால் உன் பேரை இழந்து விடுவாய், பேரை இழந்து விடுவாய். சிந்தித்து பேசினால் சிறப்போடு இருப்பாய். சிந்தித்து பேசுங்க, அன்பாய் பேசுங்க, விருப்பமாய் பேசுங்க, சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அதைவிட சிரித்து பேசினால் அன்போடு இருப்பாய். சிரித்து பேசுங்க, கோபமாய் பேசாதீங்க, முறுமுறுத்து பேசாதீங்க, சிரித்து பேசுங்க, சந்தோஷமாய் பேசுங்க. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவதற்கு அது ஒரு வாய்க்காலாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? தன் தோழனுக்கு அவன் தீங்கு செய்யவே கூடாது. பாருங்க, உன்னை நேசிக்கிறவர்களுக்கு, உன்னிலே அன்பு காட்டுகிறவர்களுக்கு, அவர்களுக்கு நீ தீங்கு செய்யவே கூடாது. இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது என்று, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் தேவனுடைய சமூகத்திலே வாழ முடியும். நம்முடைய மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் யாருக்கும் எதுவும் செய்ததில்லை, அநியாயமா எதுவும் செய்ததில்லை, அக்கிரமமாய் நான் எதுவும் செய்ததில்லை, விரும்பாத விதத்தில் நான் எதுவும் செய்ததில்லை. யாரையும் ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆண்டவரே, அவர்கள் வாழணும் என்று சொல்லி நான் நினைத்திருக்கிறேன் ஆண்டவர என்று சொல்லி சொல்லுவாய். ஆனால் நீ தேவனுடைய கண்ணிலே ஒரு உத்தம புருஷனாய் இருப்பாய் என்பதிலே மாற்றம் கிடையாது. சங்கீதம் 15 அதிகாரத்தை எடுத்து வாசிங்க.
கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில்
தங்குவான்?
யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம்
பண்ணுவான்?
உத்தமனாய் நடந்து
நடந்து
நீதியை
நடப்பித்து
நடதார சத்தியத்தை பேசுகிறவன்
தானே பேசுகிறவன் தானே
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும்
அவன் தன் நாவினால புறங்கூற மாட்டான்
தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்
தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான்.
நீதிமொழிகள் 3:29 வாசிங்க சீக்கிரமாக. நீதிமொழிகள் 3:29
அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே.
அச்சமின்றி அதாவது பயமின்றி உன்னோடு வாழுகிற ஒரு மனுஷனுக்கு நீ தீங்கு செய்யாத. உன்னை நம்புகிற ஒரு மனுஷனுக்கு நீ தீங்கு செய்யாதேப்பா. உன்னை நம்பி வாழ வந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்யாத. உன் மீது நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்யாத. அப்படி செய்தா தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. 12:20 வாசிங்கள். நீதிமொழிகள் 12:20
தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம்.
தீங்கை பிணைக்காதிருங்கள். சகரியா 7:10 வாசிங்கள். சகரியா 7:10
விதவியையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமியானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார்.
சகோதரனுக்கு விரோதமாய் நீ தீங்கு செய்யாமல் இரு. ஒருவரும் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? அவன் உன்னை நம்பி இருக்கிறபடினா, அவன் உன்னை நம்பி இருக்கிறபடினா. சகோதர அன்பை குறித்து நாம் பேசலாம், ஆனால் தேவன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணவருடைய பர்வதத்திலே நீக்க விரும்புகிற நானும் நீயும் உன் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு செய்யாமல் இருப்போமாக. ஒருவேளை தீங்கு செய்யலாம், அதற்கு பதில் நாம் தீங்கு செய்யாதிருப்போமாக. ஏன்னா தாவீது ராஜா சவுலுக்கு அதைத்தான் செய்தார் பாத்தீங்களா. அது எனக்கு இன்றைக்கும் எனக்கு அது கைவிட முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகினாலே தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன். அதை வாசிங்க.
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
எடுக்காமல் இருக்கிறான் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சுக்கு. ஐயா, உன்னை சுட்டி இருக்கிறவர்களை குறித்து 1000 காரியம் பேசலாம், ஆனால் உனக்கு அது சரியாக தெரியும் அளவுக்கும் அதை குறித்து நீ பேசக்கூடாது, அதை குறித்து நீ வாதாடக்கூடாது. கேட்டவைகளை கேட்டு 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 இந்த காரியங்களை நீ பேசக்கூடாது. உனக்கு தீர அறிந்ததின் பிற்பாடு நீ விசாரிக்கலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் நீ பேசக்கூடாது. நீ தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண விரும்புகிறாயா? அயலான் பேர்ல உன் சகோதரன் மேல யார் மேலையும் என்ன எது வந்தாலும் உனக்கு தெரியல என்று சொல்லி சொன்னா பேசாமே, உனக்கு விளங்கல் என்று சொல்லி சொன்னா பேசாமே. ஒரு காரியம் உன் நன்மை வருது என்று சொல்லி சொன்னால் அதை உன்னோடு நிறுத்திக்கொள். அதை அங்காலு கொண்டு போகாது. அதற்கு பெயர் புறங்கூறுதல் ஆகிவிடும். நன்மைகளை பேசுங்க, ஆனா பேசக்கூடாதவைகளை உங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அது நன்மையை உண்டு பண்ணும், அது வாழ்வை உண்டு பண்ணும், அது ஐக்கியத்தை உண்டு பண்ணும். அதை விட்டுவிட்டு அதிலே ருசி கண்டு நீ பேச தொடங்கினால் அது உன்னையும் கெடுத்து உன் சகோதரர்களையும் கெடுத்துவிடும். உன் அயலினால் மேல் சொல்லப்படுகிற நிந்தியான பேச்சை எடுக்காதே, அது எடுக்காதே, அது எடுத்து வச்சு பேசாதே, அதுல டேஸ்ட் காணாத, அதை குறித்து புலம்பாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லிக் கொண்டு இருப்பார்கள், தேவ பிள்ளையாகி நீ அதை எடுத்து பேசாது, அது உனக்கு நல்லதில்ல. உன் வாயில இருந்து புறப்படுகிற காரியங்கள் மற்றவர்களை அழித்து விடாதபடிக்கு உன்னை காத்துக்கொள். அப்பொழுது நீ தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவாய். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவாயாக, தேவ பிள்ளைகளை கனம் பண்ணுவாயாக. இது தேவ மனுஷர்களுக்கு இருக்க வேண்டிய பெரிய ஒரு காரியம். தேவ பிள்ளைகளை, தேவ மனுஷர்களை, சகோதரனை கனம் பண்ண கற்றுக்கொள். ரோமர் 13:7 வாசிங்க.
ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். இவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், இவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். இவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், இவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள்.
12:10 வாசிங்கள்.
சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாயிருங்கப்பா, அதுக்கு மேலால என்ன தெரியுமா, ஒருவரை ஒருவர் முந்தி கனம் பண்ணிக் கொள்ளுங்க. சகோதரன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய பிள்ளை, அவனை முந்தி கனம் பண்ணிக்கொள், தவறு கிடையாது. சத்தியத்தை நாம் முதல்ல கைக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். முந்திக்கொள், கைக்கொள், முந்தி கனம் பண்ணு, தவறு இல்லை. நீ எதிர்பார்க்கிற அதே காரியத்தை தானே உன் சகோதரன் எதிர்பார்ப்பான். என்னை அவர் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அவரும் நீ அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைப்பார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, நீ முந்திக்கொள், நீ முந்திக்கொள். ஏன் தெரியுமா, நீ தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ண வேண்டும், நீ தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும், நீ தேவனோடு உறவாட வேண்டும், நீ தேவனோடு பேச வேண்டும். அதனாலே முந்திக்கொள், தேவன் உன்னை கனம் பண்ணுவார். அதனாலே முந்திக்கொள், தேவன் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதனாலே முந்திக்கொள், நீ ஒரு உத்தமனாய் இருக்கிறபடியினால். பிரசங்கி 5:4 வாசிங்க.
நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாம போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம்.
இங்க பாத்தீங்கன்னா, ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிற மனுஷன். நீ ஒரு பொருத்தனையை தேவனுக்கு செய்து கொண்டால் அதிலே தவறக்கூடாது. அதை விட நீ அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. நீ தேவனுக்கு கொடுத்த வார்த்தைகளே உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், அல்லாவிட்டால் உத்தம புருஷன். சாமுவேலை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அண்ணால் தேவனுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை செய்தார். செய்த அந்த பொருத்தனையிலே கொஞ்சம் கூட மாற்றாமல் அந்த பொருத்தனின்படி அவள் செய்ததை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தால் தெரியுமா, எனக்கு ஒரு பிள்ளையாண்டான நீர் கொடும், அதை உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன், அதை உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக தேவனுடைய சமூகத்திலே வளர்ந்து வந்ததை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. நாம் செய்கிற பொருத்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, எல்லாரும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எங்களை நெருக்குகிற பொழுது நாம் பொருத்தனைகள் செய்து கொள்வோம். தெரியுமா உங்களுக்கு, பிரச்சனைகள் எங்களை நெருக்குகிற பொழுது நாம் என்ன செய்வோம், பொருத்தனைகளை உண்டு பண்ணிக் கொள்வோம். ஆண்டவரை இதை செய்வேன், ஆண்டவரை எப்படி நான் போவேன், இத்தனை மனத்தியாலும் ஜபிப்பேன், இவ்வளவு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. ஏன், பிரச்சனை நம்மளை அழுத்துகிற பொழுது அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் கடந்து சென்று விடுகிறோம். அன்னாலும் இதைத்தான் செய்தார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. அதனாலே அன்னாச்சு, நான் நீர் கோடும் நானுமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அதே தருணத்தில் நாம் இருந்திருந்தோம் என்று சொல்லி சொன்னால், தேவன் 5 பிள்ளைகளை கொடுத்திருந்தால் எது சரியில்லையோ அதை கொண்டு போய் தேவ சமூகத்தில் நிறுத்தி இருப்போம். எதுல ஒன்றுமே இல்லையோ அதை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருப்போம். ஆனால் அன்னால் சொன்னது என்ன தெரியுமா, நீ கொடுக்கிறதை நான் உமக்கு கொடுப்பேன். நம்முடைய பொருத்தனைகள் எப்படி இருக்கிறது சொல்லுங்க. இதுவரைக்கும் நாம் எத்தனை பொருத்தனை செய்திருக்கிறோம் அதை சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக கொண்டு வா, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய மனுஷன், தேவனோடு வாசம் பண்ணுகிறவர் கட்டாவே முடிய கூடாரத்தை யார் வாசம் பண்ணுவான், நான் அல்லவா. நம்முடைய பொருத்தனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பொருத்தனைகள் எப்படி இருக்கிறது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவனும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் தானே. அவர் காரியத்தை செய்துவிட்டு அதற்கொண்டு எதிர்பார்க்காதிருங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பரிசுத்தவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், தேவனுடைய உத்தம புருஷர்களாய் நடந்து கொள்ளுங்கள், உத்தமர்களாய் நடந்து கொள்ளுங்கள், நீதிமான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நானும் நீயும் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ண முடியும், தேவனோடு உறவாட முடியும்,
தேவனோடு பேச முடியும். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.